நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, ரெகுலராக நீங்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு வர்றீங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோரிங், குரட்டை விடுதல். மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரட்டை விடுறதுனால விவாகரத்து வரைக்கும் போன கதைகள்லாம் கூட இருக்குது. அது மாதிரி யார் ஒருத்தங்க குரட்டை விடுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம மறுநாள் காலையில் எந்திரிச்சு சொன்னோன்னு வைங்களேன், நீங்கள் குரட்டை விட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, இல்லவே இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா குரட்டை விடுறது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. தனக்கு இது மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி, இந்த குரட்டை வந்து எதனால் ஏற்படுது, ஏன் ஏற்படுது அப்படின்ட்டு உளவியலாளர் பார்வதி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் குரட்டைனா என்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்போம்.
வணக்கம். குரட்டை அப்படின்னு பார்த்தா ஒரு சில நாள் வந்து நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம், அதிகமாக அலைச்சல் வேலை அப்படின்னு இருக்கும்போது வந்து படுக்கும்போது நம்ம அறியாமலே குரட்டை விடுறது. ஸோ வருஷத்தில் ஒரு தடவை விட்டால் அது நார்மல். ஆனால் எப்போ படுத்தாலும் குரட்டை, அடுத்தவங்களை தூங்க விடாமல் குரட்டை விடுவது வந்து அப்நார்மல். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த அப்நார்மலான குரட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரட்டை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தொண்டைக்கும் மூக்குக்கும் நடுவில் ஃப்ளாப்பி டிஷ்யூஸ், அதாவது ஒரு வித சதை, லூஸான சதை, அந்த சதை வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி வைப்ரேட் ஆகும் போது தான் இந்த குரட்டை வருது. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், குரட்டை வருது அப்படின்னு. அப்புறம் இந்த குரட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளை டயர்டாக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிறதுனால அவங்களையும் டயர்ட் ஆக்கும். நான் குரட்டை விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரட்டை விட்டவங்க வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லைல்லாம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆர்கியூ. இந்த ஆர்கியூமெண்ட்டு சண்டையாக மாறி சண்டை டிவோர்ஸாக மாறின கதைகள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையாவே இருக்குது. ஸோ இந்த குரட்டை வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். மூக்குக்கும் தொண்டைக்கும் நடுவில் இருக்கிற அந்த மசில் ஃப்ளாப்பி டிஷ்யூஸ் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால தான் இந்த குரட்டை வருது. இந்த குரட்டை எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்பாங்க சில பேர். இது மூக்கிலிருந்து வருதா, தொண்டையிலிருந்து வருதா, இன்னும் சில பேர்த்துக்கு இது வயிற்றுலேருந்து வருதாங்கிறது கூட ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ இந்த ஏர் பேசேஜ், அதாவது மூச்சு குழாயில் வந்து ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா, இந்த ஏர் சரியாக நம்மளால் ப்ரீத் பண்ண முடியல, மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னாக்கா குரட்டை வரும். அது ஒரு முதல் வகை. இரண்டாவது வந்து நேரோயிங் ஆஃப் ஏர்வே, மூச்சு குழாயில் வந்து ஒரு அடைப்புனாலோ குறுகல் குறுகிறது, மூச்சு குழாய் வந்து குறுகிறது, அதனால கூட நமக்கு குரட்டை வரலாம். மூணாவது புவர் ஸ்லீப் போஸ்டர், அதாவது படுக்கும்போது ஒரு முறை இருக்கு, ஃப்ளாட்டாக படுக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் போஸ்டரை மாற்றணும், சைட்வேஸில் படுக்கணும். நம்ம எந்த முறையில் படுக்கிறோம் அப்படிங்கிறதும், நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக படுப்பீங்களா, சைடில் படுப்பீங்களா, எத்தனை தலகாணி வச்சுக்குவீங்க, அதெல்லாம் கூட குரட்டைக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்நார்மாலிட்டி இந்த டிஷ்யூ, அதாவது இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சதை மூக்குக்கும் த்ரோட்டுக்கும் இருக்கிற சதை, இதில் ஒரு வீக்கம் இன்ஃப்ளமேஷன் அல்லது ஒரு டிஃப்ளமேஷன் இருந்ததுன்னா குரட்டை வரும். ஸோ குரட்டை அப்படிங்கிறது மூச்சு குழாய், தொண்டை, மூக்கு சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து தான் குரட்டை வந்து உருவாகுது. ஸோ இந்த கிளாரிட்டி நமக்கு தெரியணும்.
சரிங்க டாக்டர். இப்போ வந்து இந்த குரட்டை, இப்போ நம்ம சொன்ன மாதிரி குரட்டை விட்டவர் வந்து நான் குரட்டை விடவே இல்லை அப்படிம்பார், ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்ட்டு. சில பேர் வந்து அந்த ஹோல் வீடுமே அதிரும்படி குரட்டை விடுவாங்க. சரி, இப்போ இந்த குரட்டை வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, மூணு காரணங்கள் சொன்னீங்க எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு, இது எப்படி அவருக்கு வந்து அது தெரியல அப்படிங்கிறது, அவர் நார்மலாக தூங்கிட்டு இருப்பாரு, சுகமாகவே தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் எதையாவது வந்து இது பாதிக்குமா? அஃப்கோர்ஸ் பக்கத்தில் படுத்தவங்களுக்கு தூக்கமே இருக்காது, இவரோட ஸ்லீப் பேட்டர்ன், குரட்டை விடுபவருடைய ஸ்லீப் பேட்டர்ன் மாறுபடுமா? அது எப்படி வந்து மற்றவங்கள பாதிக்குது அதை சொல்லுங்களேன்.
இவருக்கு வந்து என்ன வித குரட்டை விடுறவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, நைட்டெல்லாம் குரட்டை விட்டு தூங்கினாலும் காலையில் எழுந்திரிச்சா டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அது வந்து அன்ஹெல்தி. இரண்டாவது வந்து இந்த குரட்டை விடும்போதே அது கூட இன்னொரு ஒரு ரிஸ்க் இருக்குது, ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூச்சு திணறல். இந்த ஆப்னியா பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, சில பேர் வாயை திறந்து வச்சுருப்பாங்க, ஆனால் குரட்டையும் வராது மூச்சும் வராது, ஒரு நிமிஷம் மூச்சு நின்றும் அதுக்கப்புறம் தான் மூச்சு வரும், அது ஒன்று. இரண்டாவது ஒரு படபடப்பு, ஒரு மூச்சு திணறல், மூச்சு விடுறக்கே கஷ்டப்பட்டு கேப் விட்டு 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 மூச்சோ குரட்டையோ வரும். இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்து இதயத்துக்கு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன் ஆக்சுவலி. இந்த ஸ்லீப் ஆப்னியா வந்து நம்ம தக்க சமயத்தில் கவனிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கார்டியாக் அரெஸ்ட் வரத்துக்கான எல்லா மாரடைப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து குரட்டை விடுறவங்களுக்கு ஒரு பாதிப்பு. அதே மாதிரி குரட்டை விட்டு தூங்குவாங்க, அந்த குரட்டை விடும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்புவாங்க, எழுந்துறீங்க குரட்டை விடுறீங்க, அந்த ஸ்லீப் ஒரு பிரேக் ஆகுது பார்த்தீங்களா. மறுபடியும் அந்த ரெம் சைக்கிள் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் தூக்கம் போயிடும், அல்லது குரட்டை விடாமல் நான் தூங்கணுமேங்கிறத வந்து மனசில் சுமந்துட்டு சரியான தூக்கம் இல்லாததுனால சர்க்காடியன் ரிதம்னு சொல்கிறோம். அந்த ஸ்லீப் சைக்கிள், நம்ம உடம்புக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு, அந்த கடிகாரம் எப்போ தூங்கணும் எப்போ எழுந்திரிக்கணுங்கிறது முடிவு பண்ணும் பார்த்தீங்களா. அந்த நேரங்கிட்ட நேரத்தில் எழுப்பி தூக்கத்தில் பிரேக் பண்ணோன்னா அந்த கடிகாரத்தில் இருக்கிற முள்ளு மாறி போயிடும், அப்புறம் நம்ம நினைச்ச நேரத்தில் நமக்கு தூக்கம் வராது. இது வந்து குரட்டை விடுறவங்களுக்கான பாதிப்பு. விடாதவங்க பக்கத்தில் படுத்திருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த சத்தத்தினால அவங்களுக்கு தூக்கம் வராது. இரண்டாவது, அவங்களுக்கு குவாலிட்டி ஸ்லீப்னு சொல்லுவோம், அது கிடைக்காது. ஸோ காலையில் எழுந்திரிச்சா டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பொதுவாக அந்த குரட்டை விடுறவங்க வந்து பெண்கள் வந்து எவ்வளோதான் அலைச்சலோட வேலை செஞ்சாலும் ஆண்களுக்கு தான் இந்த குரட்டை விடுற பழக்கம் அதிகம். இது யாருக்கு அதிகம், பெண்ணுக்கா ஆணுக்கான்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கு தான் அதிகம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண் காலையில் அலாரம் அடித்ததும் எழுந்திரிச்சு வீட்டு வேலை செய்யும்போது டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க அது இதனால ஆர்கியூ பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு குரட்டையில்.
குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிநாய்டு அந்த சதை வளர்ச்சி இருந்தால் கூட குரட்டை வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து குண்டாக இருக்கிறாங்க பாருங்க, ஒபிசிட்டி, கழுத்து வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் கூட குரட்டை வரும்னு சொல்கிறாங்க. இதை தெளிவுபடுத்துங்களேன்.
குரட்டை வந்து எதனாலலாம் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ், சின்ன குழந்தைகளும் குரட்டை விடுவாங்க. எதுக்குன்னா நியூட்ரிஷன் பத்தலை ஆனால் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா குரட்டை விடுவாங்க. இல்லை ஒபீஸ், அதாவது தன்னுடைய தேவைப்பட்ட எடைக்கு மேலே எடை இருந்ததுனாலும் குரட்டை விடுவாங்க. அது ஒன்று. இரண்டாவது ஏஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசாக ஆக நம்மளுடைய இந்த தொண்டையில் இருக்கிற மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நேரோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபுட் பைப்பு, விண் பைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, மூச்சுக்குழாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறுக ஆரம்பிச்சிடும் வயசாக ஆக. ஸோ வயசாக தான் இந்த குரட்டை விடுறதுக்கான ரிஸ்க்கும் அதிகம். ஒரு சின்ன குழந்தையோட குரட்டைக்கும் ஒரு வயசானவங்களுடைய குரட்டைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சின்ன குழந்தை சின்னதாக தான் குரட்டை விடும், வீடு அதிர்ற அளவுக்கு குரட்டை விடாது. கொஞ்சம் வயசாக அந்த அதிர்வு வந்து அதிகரிச்சுட்டே போகும், கூடிய ஆப்னியாவோட ரிஸ்க்கும் ட்ராவல் பண்ணும். ஸோ இது வந்து ஏஜ் ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது வந்து ஹெரிடிட்ரி, நம்மளுடைய பரம்பரை, அதாவது குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ அந்த குரட்டை விடுற பழக்கம் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பாடி வெயிட், பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ், எப்பவும் நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய ஹைட் எவ்வளோ சென்டிமீட்டரோ அதுலேருந்து 100 கழிச்சுக்கணும். உதாரணத்துக்கு என்னுடைய ஹைட் வந்து 158 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து 100 கழிச்சிங்கன்னா 58. ஸோ என்னுடைய உடல் பருவம் வந்து 58 தான் இருக்கலாம் ஐடியல் வெயிட். அப்படி தான் நம்ம எப்போவுமே கால்குலேட் பண்ணணும், ஹைட் மைனஸ் 100 இன் சென்டிமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணால் அது ஒபீசிட்டியாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா வெயிட்டு குறைக்கணும். வெயிட்டு குறைஞ்சாலே குரட்டை விடுற சம்பவமும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மைக்ரேன் அல்லது சைனஸ் ட்ரபிள், இந்த மாதிரி சைனஸ் ட்ரபிள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த மூக்கு தொண்டையை சுற்றி இருக்கிற சதையில் வந்து எப்போ ஒரு சளி ஒரு ஃபீலிங் இருக்கும், நீர் கோத்துக்கும், அந்த இடத்துல ஒரு அடைப்பு இருக்கும், அதனால கூட குரட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரை த்ரோட் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அதாவது அந்த தொண்டை வந்து நைட்டு காஞ்சு போயிடும். எதனால காயுது அப்படின்னா நம்ம மூக்கு வழியாக மூச்சு விடாமல் தொண்டை வழியாக மூச்சு விடுறதுனால தான் அந்த தொண்டை வந்து காயுது. ஏர் பேசேஜ், நம்மளுடைய மூச்சு குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா நம்மளோட தொண்டை காயும். அப்படி இருக்கும் பொழுதும் குரட்டையோட அதிர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ஆல்கஹால், குடிப்பழக்கம், போதை பழக்கம் அல்லது சிகரெட் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தாலும் என்லார்ஜ் அடினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கிளாண்ட், தொண்டையில் இருக்கிற கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகுது, அதனால கூட குரட்டை வரலாம். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் குரட்டை வரலாம். முக்கியமாக ரொம்ப நேரம் நம்ம பெட்டில் ஃப்ளாட்டாக படுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா குரட்டை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தான் போஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய குரட்டைக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்ம குரட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வெயிட்டை லூஸ் பண்ணணும், நம்மளுடைய உடம்பு உடல் பருவம் வந்து குறைக்கணும், அது ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம். எக்ஸசைஸ், ஸ்வெட் பண்ணி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், வாக்கிங் இல்லை ஜாகிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கூட குரட்டை குறையும். கெஃபைன் கம்மி பண்ணிக்கணும். கெஃபைன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கெஃபைன்கிற பொருள் காஃபிலையும் உண்டு, ஒரு நாளைக்கு 2 கப்பு காஃபி வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம், பட் அதுக்கு மேலே கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சிகரெட், ஆல்கஹால் இந்த மாதிரி பழக்கத்திலேருந்து நம்ம விடுபடுத்திக்கணும். அதே மாதிரி டீப் ப்ரீதிங், மூச்சு பயிற்சி வந்து இதுக்கு ஒரு அருமையான எக்ஸசைஸ், அதை நம்ம கண்டிப்பாக பழக்கப்படுத்திக்கணும். ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரெகுலராக இருக்கணும். 9 மணி 9:30 மணிக்கு பெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த 9:30 மணிக்கு கண்டிப்பாக பெட்டுக்கு போகணும். அந்த ரூமுடைய மாய்ஸ்சர், சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றுல குறட்டு விட மாட்டாங்க, ஏசி போட்டால் குறட்டு விடுவாங்க. அந்த ரூமுடைய டெம்பரேச்சர், அந்த ரூமுடைய மாய்ஸ்சர், பெட்டோடைய கம்ஃபர்ட், எல்லாமே இந்த குறட்டைக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். மெடிக்கலாக இந்த குறட்டையில் வந்து பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது, பட் அதுக்கான சில வெரி எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் இருக்குது, அதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் பண்ணால் இந்த குறட்டையிலேருந்து நமக்கு விடுவு கிடைக்குங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குறட்டையோடைய பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது ஒரு பெரிய பாதிப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வந்து ஒரு கப்பல் வந்து கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 1 வருஷம் கூட ஆகலை. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக வந்திருந்தாங்க. என்ன விஷயம் உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் வந்து அதிகப்படியாக குறட்டை விடுறாரு, என்னால் தூங்கவே முடியலை, நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி பார்த்தேன் காதில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு காது வலி வந்துச்சு, என்னாலும் அவர் குறட்டை நிறுத்தலை, நான் நீங்கள் குறட்டை விடுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணாரு. நான் மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சேன், அது வந்து அவர் வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணாரு, அதனால அவர் என்கிட்ட சரியா பேசுறதும் கூட இல்லைன்னு வருத்தத்தில் வந்தாங்க. அப்போ நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி அமிச்சோம். 2வது முறை வந்து அப்பவும் அவரால் குறட்டையை கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியில வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து ரூம்குள்ளேயும், இவங்க வந்து ஹாலில் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெரிய விரிசலாகி எங்களால் இனிமேல் வாழவே முடியாது, எதுலேயுமே எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிற லெவலுக்கு போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரிவியல் குறட்டைங்கிறது ஒரு சின்ன விஷயம், அது வந்து எவ்வளோ பெருசாக வேணால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம்.
டாக்டர், இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து படுத்த உடனே குறட்டை வந்துருமா, அல்லது எவ்வளோ நேரத்தில் குறட்டை வரும்? நீங்கள் சொன்னீங்க குறட்டை விடுறவங்களை வந்து எழுப்பக்கூடாது, எழுப்புனா அந்த சர்க்காடியன் ரிதம் வந்து பாதிக்கும், அதனால தான் என்னவோ குறட்டை விடுறவங்களை எழுப்பக்கூடாதுன்ட்டு சொல்கிறாங்களோ என்னவோ தெரியல. படுத்து எவ்வளோ நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து குறட்டை வரும், ஏன் குறட்டை விடுறவங்களை வந்து திடீர்னு எழுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க?
சில பேர் வந்து கண்ணை மூடினதும் குறட்டை விடுவாங்க, சில பேர் வந்து ஒரு மிட் நைட்டில் தான் குறட்டை விட ஆரம்பிப்பாங்க. எப்போன்னா இந்த ஏர் பேசேஜ், நம்ம சொன்ன மாதிரி மூச்சு குழாய் வந்து எப்போ ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் அவங்களுடைய குறட்டை ஆரம்பிக்கும். சில பேர் வந்து நைட்டெல்லாம் அமைதியாக தூங்குவாங்க, ஆனால் விடிய காலையில் குறட்டை விடுவாங்க. இது ஒவ்வொரு பாடியோட மார்ஃபிசம் பொறுத்து, ஒவ்வொரு பாடி பொறுத்து தான் இந்த குறட்டையோடைய பேட்டர்ன். அவங்க வந்து குறட்டை விடுற நேரம் வந்து அவங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம்னு அர்த்தம், அதாவது ரெம்லேருந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட்லேருந்து அது ஒரு டீப் ஸ்லீப்க்கு போகிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம அவங்களை எழுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்காது, இதனால் அடுத்த நாள் காலையில் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. தலைவலி, மைக்ரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த ஒத்தை தலைவலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி டெம்பரமெண்ட் வந்து ரொம்ப லூஸ் பண்ணுவாங்க, கோவம், ஏன்னா தூக்கம் சரியா இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான், இதனால தான் அவங்கள எழுப்பக்கூடாதுங்கிறது சொல்கிறோம்.
சரி, இப்போ இவங்களுக்கு என்ன கவுன்சிலிங், அதாவது அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும், என்ன மாதிரி கவுன்சிலிங், ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமா, அல்லது சர்ஜரி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குமா, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இந்த குறட்டை விடுறவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுற ஸ்டைலே கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கணும், அதாவது நீங்கள் குறட்டை விடுறீங்கன்னு குத்தம் சாத்ததுனால ஒன்றும் ஆகிடாது, ஏன்னா குறட்டை விடுறவங்க அவங்கள மீறி, குறட்டைங்கிறது நம்மளை மீறின ஒரு விஷயம். ஸோ அவங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பக்கத்தில் குறட்டை விடுறவங்க வந்து இன்டென்ஷனலாக அதை பண்ணுறதில்ல, பண்ணணுமேங்கிற ஒரு பட்சத்துக்காக பண்ணுறதில்ல. அதே மாதிரி அவங்கள கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கணும், ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு டிஸார்டர், இமோஷ்னலி ஃபிசிக்கலி அவங்க அதில் பாதிச்சிட்ருக்காங்க, அதனால நமக்கு அந்த டைம் வந்து சிம்பத்தி ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒன்று இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி குறட்டை விடுறவங்களும் குறட்டையாக ரிலேஷன்ஷிப்பாங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், ரிலேஷன்ஷிப் முக்கியம். அதே மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடணுமே தவிர இவங்க நம்மளை குத்தம் பேசுகிறாங்கங்கிற மாதிரி எதையும் பர்சனலாக எடுத்துக்க கூடாது. இந்த ரெண்டு மனநிலை வந்து இந்த குறட்டையிலேருந்து விடுபட்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த குறட்டை குணம் வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கு நிறையா விதம் நம்ம பண்ணலாம். செல்ஃப் ஹெல்ப்னு நீங்கள் சொன்னீங்க, அதில் முதல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நெட்டி பாட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா வெறும் சுடு தண்ணி, அந்த சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பு நல்லா கரையும், அந்த சுடு தண்ணியில் கம்ப்ளீட்டாக உப்பு சுடு தண்ணியில் கரைஞ்சிடணும். அப்படி கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வாஷ் பேசனுக்கு போயிட்டு லைட்டாக ஹெட்டை லிஃப்ட், தலையை லிஃப்ட் பண்ணி 2 சொட்டு இங்க் ஃபில்லர் இருந்தால் கூட பரவாயில்ல, இங்க் ஃபில்லர்லேருந்து 2 சொட்டு எடுத்து மூக்குக்குள்ளே விடணும். விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி தலை குமிஞ்சிங்கன்னா அந்த தண்ணி நீர் ஒழுகி போகும். இப்படி பண்ணுறதுனால மூக்கு தொண்டையில் இருக்கிற எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒரு த்ரோட் பெயின், தொண்டை வலி அல்லது ஒரு பல் வலினா கூட சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ணுறோம். அதே கெப்பாசிட்டியில் தான் மூக்குலேயும் கார்கிள். இது முக்கியமாக அடல்ட்டுக்கு நான் சொல்கிறது, ஏன்னா அவங்க பொறை ஏறாமல் மெச்சியோட அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. லைட்டாக தலையை மேலே அத்தி இங்க் ஃபில்லரில் ரெண்டு ட்ராப், நம்ம மூக்கில் ட்ராப்ஸ் விடுற மாதிரி ரெண்டு ட்ராப் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி லைட்டாக தலை குமிஞ்சாங்கன்னா அந்த தண்ணி மறுபடியும் ஓடும். அப்படி ஓடும் போது மூக்கில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுச்சுன்னா ஏர் பிளாக் ஆகாது, பேசேஜ் கிளியராக இருக்கும். இதனால கூட குரட்டை குறையலாம். இது ஒன்று செல்ஃப் ஹெல்ப். இரண்டாவது செல்ஃப் ஹெல்ப் என்னன்னா ரீபொசிஷன். எப்போவுமே ஃப்ளாட்டாக படுக்காமல் சைடு வேஸ்டில் படுக்கிறதுக்கான முயற்சி அவங்க பண்ணணும். அதே மாதிரி தலைகாணி வந்து ஒரு தலைகாணி தலைக்கு வச்சுருக்காங்கன்னா இன்னொரு தலைகாணியை கொஞ்சம் இறக்கி கழுத்து பகுதிக்கு வைக்கணும், பின் கழுத்து பகுதிக்கு வைக்கணும். அப்படி இருக்கும் பொழுதும் குரட்டையோட அதிர்வு குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மூணாவது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஹெவி மீல்ஸ் சாப்பிடக்கூடாது, எக்ஸ்பெஷலி டின்னர். நைட்டு படுக்க போகும்போது ஹெவியாக மீல்ஸ் சாப்பிடாம லைட் டிஃபன் ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிடலாம். அதே மாதிரி படுக்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக டைரி ப்ராடக்ட், பால், தயிர், மோர், பன்னீர், அந்த மாதிரியான எந்த ஒரு பால் சார்ந்த பொருள் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த செல்ஃப் ஹெல்ப் அவங்க பண்ணாங்களே குரட்டையிலேருந்து அவங்க விடுவிப்பட்டுடலாம். இது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி இன்னைக்கு குரட்டைக்கு வந்து மெடிக்கலி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரெஷர் ஏர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ஒரு மாஸ்க். அந்த மாஸ்க் அவங்க போடுறதுனால அந்த மூக்கு தொண்டையை சுற்றி வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு அது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். தூங்கிட்டு இருந்தாலும் அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால மூக்கு வழியாக மூச்சு விடணும், மூக்கு வழியாக மூச்சு விடணுங்கிறது அந்த மாஸ்க் நினைவுபடுத்திட்டே இருக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால. ஸோ வாய் வழியாக மூச்சு விடாமல் இருந்தாலே போதும், குரட்டை வராது. இது மெடிக்கலி இருக்குது. டென்டலுக்கு கூட இன்னைக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, டென்டிஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. அந்த டென்டல் எக்யூப்மெண்ட் உங்களுடைய மவுத்தில் இருக்கிற மசில்ஸை டைட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு வாய் வழியாக மூச்சு விடாமல் தவிர்க்கலாம். இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏர்வேஸ் மூச்சு குழாய் அடைக்கிறதுனால தான் குரட்டை வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை விரிக்கிறதுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சப்போஸ் அதிகப்படியாக அந்த சர்ஜரிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் தர்மல் அபிலேஷன் பேலோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு பேர் பேலோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அதை வந்து சர்ஜரி பண்ணால் அந்த ஏர்வேஸை அதை விரித்து கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால குரட்டை வராமல் தடுக்கலாம். இது வந்து மெடிக்கலி நம்ம செய்யக்கூடியது.
நான் ஒரு சமீபத்தில் ஒரு புக்கில் வாசித்தேன், பாடுறது அதுக்கப்புறம் இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுல்ல அதை வந்து வாசிக்கிறது, இந்த ரெண்டு பண்ணாலே கூட குரட்டை வந்து நாளடைவில் குணமாகும் அப்படின்ட்டு நான் படித்தேன். அது உண்மையாக என்னன்னு சொல்லுங்களேன்.
கண்டிப்பாக உண்மைதான். நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம்னு. அதை தவிர நம்ம குரட்டை விடுறவங்க விடாமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு எக்ஸசைஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி பாடுறது, பாடும்போதும் உங்களுடைய விண்ட் பைப் வந்து விரியும். அது நீங்கள் எப்படி இப்போ எல்லாரும் எஸ்பிபி மாதிரி அழகாக பாடணுங்கிறது அவசியம் இல்லை. வெஸ்டர்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட்லேருந்து விடுவிப்படுறதுக்காக தான் பாத்ரூம் சிங்கிங்னு ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஏன்னா பாத்ரூமில் நம்ம மட்டும் தனியாக கதவு சாத்திட்டு பாடும்போது அது ஒரு வித எக்ஸசைஸ் தான். நல்லா பாடுறவங்க பப்ளிக்காக பெருசாக சத்தமாக பாடலாம், பாட முடியாதவங்க தெரியாதவங்க கண்டிப்பாக பாத்ரூமில் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடினாலே அது ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். அது ஒன்று. விண்டு, ஃப்ளூட்டு, நாகஸ்வரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வோக்கல் கார்டு வழியாக தான் ஏர் பேசேஜை கிளியர் பண்ணி விடுது. அதுதான். ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான சில எக்ஸசைசஸ், ஓவெல்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், AEIOU. இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை சத்தமாக சொல்லணும், AEIOU. இது உங்களுடைய தொண்டை மசிலுக்கு வந்து ஒரு அருமையான எக்ஸசைஸ். இதை சத்தமாக சொல்கிறதுனால குரட்டை விடாமல் அந்த மசிலை டைட்டன் பண்ணலாம், விடுறவங்க விடுபடுவாங்க, இனிமேல் வராமலும் நம்மளால் தடுக்கலாம். அது ஒரு அருமையான எக்ஸசைஸ், AEIOU. அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளாட்டாக படுக்கக்கூடாது அப்படிங்கிறத சில பேர் மறந்துடுவாங்க, ஹேபிட்டில் ஃப்ளாட்டாகவே படுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து டென்னிஸ் பால் இருக்கு இல்லையா அதை வந்து பின் கழுத்தில் வச்சுட்டு படுத்தாங்கன்னா அவங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கும், சைடு மாறு சைடு மாறுன்னு. இது அதிகமாகலாம் இல்லை, ஒரு 3 நாள் செஞ்சாலே போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக சைடை மாற்றிக்குவாங்க. சாஃப்டான பால் ஏதாவது கழுத்தில் வச்சுக்கணும், அப்படி ஸ்மைலி பால், டென்னிஸ் பால், அது வந்து ஃப்ளாட்டாக படுக்காமல் தடுக்கும். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது வாயை நல்லா திறந்து நாக்கை வெளியில் விடணும். அது நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி இட்ஸ் அ டாக் போஸ்டர்னு சொல்லுவோம். நாய் வந்து எப்படி வாயை திறந்து நாக்கை வெளியே விடுதோ அதே மாதிரி வாயை நல்லா திறந்து நாக்கை வெளியே விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருந்தோன்னு சொன்னாக்கா இந்த கீழ்த்தொண்டை பகுதிக்கு வந்து அது ஒரு அருமையான எக்ஸசைஸ். அதே மாதிரி வாயை மூடணும், டைட் லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு உதடுகள் வந்து சீல் பண்ணபடி ஒரு 30 செகண்டாவது ஒரு நாளைக்கு நம்ம இருக்கணும். அதுவும் ஒரு அருமையான எக்ஸசைஸ். ஸோ AEIOU பார்த்தோம். அதே மாதிரி வாயை திறந்து நாக்க வெளியே விட்டு 1 நிமிஷம், வாயை அழுத்தமா மூடி இரண்டு உதடுகளும் ஒன்று சேர்ந்து மூடி 30 செகண்ட் பார்த்தோம். வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜா மூமெண்ட், அதாவது இந்த கீழ்த்தாடை, இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ரைட் சைடில் மூவ் பண்ணி 1.5 செகண்ட், லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணி 1.5 செகண்ட் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் சொல்லுவாங்க மூஞ்சி காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது ஒரு அருமையான எக்ஸசைஸ். ரைட்டில் லெஃப்டில் மூவ் பண்ணும்போது இந்த கீழ்த்தொண்டைக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பழக்கத்திலேருந்து சீக்கிரமே விடுபட்டுடலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணும். நமக்கு இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்தால் நமக்கு ஒரு விதம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இது நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான்.
நல்ல அருமையான விளக்கங்கள்லாம் சொன்னீங்க. குரட்டை வந்து ஏன் ஏற்படுது, எதனால் ஏற்படுது, பெண்களுக்கு அதிகமாக ஆண்களுக்கு அதிகமாக, இதில் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது, அதெல்லாம் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்புறம் இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டையும் சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.